லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள்: விதையாகும் கதைகள், திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை, சாம்பலில் பூத்த சரித்திரம் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள். கடவுளுக்கு பிடித்தது எது?
பூமியில் இறந்த மக்கள் வரிசையாக மேல் உலகம் சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே கடவுள் மனிதர்களை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் பிரித்து அனுப்பிக் கொண்டிருந்தார். நாம சொர்க்கத்துக்கு போக போறோமா இல்ல நரகத்துக்கு போறோமா என்று எல்லாரும் பயந்து பயந்து போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு செல்வந்தர் மட்டும் பயமில்லாமல் மகிழ்ச்சியோடு இருந்தார். நான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் விரும்புவது போல் வாழ்ந்திருக்கிறேன், அதனால சொர்க்கத்துக்குத்தான் போவேன் என்ற நம்பிக்கை இருக்கு என்றார். செல்வந்தர் கடவுளை பார்க்க வேண்டிய நேரம் வந்தது. கடவுள் அவரை பார்த்ததும், இவனை நரகத்துக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். கடவுளே, என்னை ஏன் நரகத்துக்கு அனுப்புறீங்க? உங்களுக்காக நிறைய கோவில் கட்டியிருக்கேன், பல கோவில்ல அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அது மட்டுமில்லாம தங்கத்தால உங்க சிலையை செய்து கோவிலுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று வாதிட்டார். மக்கள் பசி பட்டினியா இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு கோவிலுக்கு தங்கச்சில தேவையா? எனக்கு பிடிச்சத செய்யணும், என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். வேற எதுவும் தேவையில்லை, ஏழைகளுக்கு செய்தது எனக்கே செய்தது என்றார் கடவுள்.
திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர். கொரோனா தொற்று கிருமியால் உலகம் துயர்களை அனுபவித்து வரும் வேளையில் மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் நோக்கில் புதன் மறைக்கல்வி உரைகளையும் மூவேளை ஜப உரைகளையும் சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக தன் நூலக அறையிலிருந்து வழங்கி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாரமும் தன் மறைக்கல்வி தொடரின் ஒரு பகுதியாக ஆறாவது பேரு குறித்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
Oggi leggiamo insieme la sesta beatitudine che promette la visione di Dio e ha come condizione la purezza del cuore. Dice un salmo: il mio cuore ripete il tuo invito, cercate il mio volto.
அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு தன் மலைப்பொழிவில் எடுத்துரைத்த பேறுகள் குறித்த நம் புதன் மறைக்கல்வி தொடரில் இன்று ஆறாவது பேராகிய தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்பது குறித்து நோக்குவோம். கடவுளை காண்பது என்பது அவரோடு தனிப்பட்ட உறவை கொண்டிருப்பதாகும். அவரோடு தனிப்பட்ட உறவை கொண்டிருப்பது என்பது நம் இதயத்தை ஆழமாக உற்று நோக்கி இறைவனுக்கு நம் இதயத்தில் ஒரு இடத்தை உருவாக்குவதாகும். இறைவா, நீர் என் இதயத்தின் ஆழமான உள்நோக்கிய பகுதியை விட இன்னும் ஆழமாக உள்நோக்கி உள்ளீர் என உரைக்கின்றார் புனித அகஸ்தீனார். இருப்பினும் நம் இதயங்கள் எம்மாவுஸ் நோக்கி சென்ற பாதையில் சந்தித்த இயேசுவின் சீடர்களைப் போல் மெதுவானதாகவும் மூடத்தனமானதாகவும் இருக்கின்றன. தங்கள் அருகிலேயே இருந்த இயேசுவை அவர்களால் முதலில் அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. இறைவனை காண்பதற்கு நமக்குள் தூய்மைப்படுத்தும் செயல்முறை தேவைப்படுகின்றது. இறைவனின் பிரசன்னத்தை நாம் கண்டுகொள்வதிலிருந்து, நம்மை குருடாக வைத்திருக்கும் நம் பாவ நிலைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டியுள்ளது. ஆம், இதன் வழியாக நாம் தீமைகளை மறுதலித்து தூய ஆவியார் நமக்கு அறிவுறுத்தவும் நம்மை வழிநடத்தவும் நாம் அனுமதிக்கும் போது அவர் நம்மை வழிநடத்தி செல்ல இயலுகின்றது. கடவுளை காண்பதற்குரிய மற்றொரு முக்கிய கூறு என்பது படைப்பிலும் திரு அவையின் திரு அடையாளங்களிலும் நம் சகோதர சகோதரிகளிலும், குறிப்பாக ஏழைகள் மற்றும் உதவி தேவைப்படுவோரிலும் அவரை கண்டுகொள்வதாகும். இறைவன் நம் இதயங்களை தூய்மைப்படுத்த நாம் அனுமதித்தால் அழகு நிறைந்த காட்சி நோக்கி நம்மை வழிநடத்தி செல்வார். அங்கு நாம் காணும் விண்ணுலக அரசின் அமைதி மற்றும் மகிழ்வின் முழுமையை அனுபவிப்போம். இவ்வாறு தன் புதன் மறைக்கல்வி உரையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக தன் உரைக்கு செய்முடுத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசீரையும் அளித்தார்.
Dominus vobiscum. Sit nomen Domini benedictum. Aeterium nostrum in nomine Domini. Benedicat vos omnipotens Deus, Pater, et Filius, et Spiritus Sanctus.
சாம்பலில் பூத்த சரித்திரம் 20ஆம் நூற்றாண்டு திருத்தந்தையர் பகுதி 16.
திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் ஏறத்தாழ 5 ஆண்டுகள் மட்டுமே, அதாவது 1958ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி முதல் 1963ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி அவர் இறைவனடி சேர்ந்த நாள் வரை திரு அவையின் தலைமை பணியை ஆற்றினார். இத்திருத்தந்தை எப்போதுமே எளிமையும் தாழ்ச்சியும் நிறைந்தவராக விளங்கினார். கடவுளில் மட்டுமே நம்பிக்கை வைத்திருந்தார். இவர் பேராயராக, திருப்பிட தூதராக, கர்தினாலாக, திருத்தந்தையாக திரு அவையில் உயரிய பணிகளை ஆற்றினாலும், மிகவும் புகழ்பெற்ற ஒருவராக விளங்கினாலும், தனது ரொங்காலி குடும்பத்தினர் முன்னேறுவதற்கு எந்தவொர் உதவியும் செய்தது கிடையாது. இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தன் சகோதரர் சவேரியோ ரொங்காலிக்கு எழுதிய மடலில், உலகம் பணம் திரட்டுவதில் மட்டுமே ஆர்வமாக உள்ளது, நான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நம் குடும்பத்திற்கு பெரும் மதிப்பை கொணர்கின்றது, ஆயினும் நீங்கள் எப்போதும் தாழ்ச்சியிலும் எளிமையிலும் மதிப்பையோ சலுகைகளையோ தேடாமலும், திருத்தந்தையோடு தங்களுக்குள்ள உறவில் எந்தவித பொருளாதார சலுகைகளையும் பெறாமல் இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். ஏழையாக பிறந்து ஏழையாகவே இறைவதம் சேர்ந்த திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்களின் புனித வாழ்விற்கு மிக மதிப்பு கொடுத்த வாழ்வியலை என் மரண வேளையில் சொல்லப்படும் பேற்றை நானும் பெற விளைகின்றேன் என்றும் திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் தன் சகோதரர் சவேரியோ ரொங்காலிக்கு எழுதிய மடலில் குறிப்பிட்டிருந்தார். இத்திருத்தந்தை எழுதி வைத்த மரண உயிலில் தான் சொந்தமாக சேர்த்து வைத்திருந்த பணத்தில் உயிரோடு வாழ்கின்ற தன் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் $20 குறைவான பணத்தையே ஒதுக்கி வைத்திருந்தார்.
இத்தகைய எளிய வாழ்வியலை கொண்டிருந்த திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் ரோமன் கத்தோலிக்க திரு அவை வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்த மிகவும் புகழ்பெற்ற திருத்தந்தையருள் ஒருவராக பாராட்டப்படுகின்றார். இவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பின் முதல்கட்டமாக இவர் எடுத்த நடவடிக்கைகளில் ஒன்று 1960ஆம் ஆண்டில் யூதர்களோடு இருந்த கசப்புணர்வை அகற்றியதாகும். புனிதவெள்ளி திருவழிபாட்டில் யூதர்களின் மனமாற்றத்திற்காக என்ற இறைவேண்டலில் யூதர்களை விசுவாசமற்றவர்கள் என்று விவரிக்கும் லத்தீன் சொல்லை இவர் அகற்றினார். திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் திருத்தந்தையாக நிறைவேற்றிய புனிதவெள்ளி திருவழிபாட்டில் யூதர்களை குறிப்பதற்கு இந்த சொல் கூறப்பட்டபோது இவர் இடைமறித்து அதனை நீக்கினார். பல 100 ஆண்டுகளாக நிலவி வந்த திரு அவையின் யூதமத விரோதப் போக்கு என்ற பாவத்தை பொதுப்படையாக இவர் அறிக்கையிட்டார். 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் நடந்து கொண்டிருந்தபோது திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் கர்தினால் அகுஸ்தின் பேயா அவர்களிடம் யூதர்களோடு ஒப்புரவை உருவாக்கும் பல்வேறு முக்கிய ஆவணங்களை உருவாக்குமாறு பணித்தார்.
திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் 1944ஆம் ஆண்டுக்கு பின் இஸ்ரேல் ஒரு நாடாக உருவாக்கப்படுவதற்கு கத்தோலிக்க திரு அவையின் ஆதரவை திரட்டுவதில் ஆக்கப்பூர்வமான பங்காற்றினார். யூத மதத்திற்கும் இஸ்ரேல் நாடு உருவாக்கப்படுவதற்கும் திருத்தந்தை அளித்த ஆதரவு மற்ற மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு திறந்த உள்ளம், குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பின் யூதர்களின் நிலை பற்றி அக்கறை கொண்டிருப்பதன் வெளிப்பாடாகும். யூதர்கள் பாலஸ்தீனாவுக்கு புலம்பெயர்ந்ததை மிகுந்த பரிதாபத்தோடு நோக்கிய இவர் அந்நிலையை ஒரு மனிதாபிமான விவகாரமாக நோக்கினார்.
2ஆம் உலகப் போர் துவங்கிய சமயத்தில் பல்கேரியாவில் திருப்பிட பிரதிநிதியாக பணியாற்றிய கர்தினால் ரொங்காலி அவர்கள் அந்த நாட்டை விட்டு செல்ல விரும்பாமல் அங்கேயே தங்கினார். 1939ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் விடுத்த ஒரு அறிக்கையில் போர் சூழும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்று இவர் எழுதினார். உண்மையில் போர் துவங்கியிருந்த சமயத்தில் 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி இவர் ரோம் நகரில் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். 1940ஆம் ஆண்டில் இவர் கிரேக்க நாட்டில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் என்று வத்திக்கான் கேட்டுக்கொண்டது. எனவே இவர் அவ்வாண்டு ஜனவரி மற்றும் மே மாதங்களில் கிரேக்க நாட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தார். கிரேக்க நாட்டை நாசி படையினர் ஆக்கிரமித்திருந்த சமயத்தில் பல்கேரிய அரசர் 3ஆம் போரிஸ் அவர்களை இவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த நாட்டிலிருந்த யூதர்கள் வெளியேறினர்.
யூதர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட சமயத்தில் புலம்பெயர்ந்தோரை குறிப்பாக யூதர்களை காப்பாற்ற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் இவர். திருப்பீட தூதரக தபால் வழியாக பாலஸ்தீனாவுக்கு செல்வதற்கு அனுமதி சான்றிதழ்களை அனுப்பினார். யூதர்களை காப்பாற்றுவதற்காக வசதிக்காக திருமுழுக்கு சான்றிதழ்களை ஐரோப்பாவிலிருந்து அருள்பணியாளர்களுக்கு அனுப்பினார். எஸ்னேவாக் வதை முகாமில் வைக்கப்பட்டிருந்த யூதர்களும் ருமேனியாவில் இருந்த யூதர்களும் இவரது முயற்சியால் விடுதலை செய்யப்பட்டனர். இவரது தலையீட்டால் இத்தாலிய யூதர்களை வத்திக்கான் காப்பாற்றியது. இவ்வாறு யூதர்களை காப்பாற்ற இவர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டார். சாம்பலில் புத்த சரித்திரம் 20ஆம் நூற்றாண்டு திருத்தந்தையர் பகுதி 16. இத்தொடர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏப்ரல் 1 இப்புதனன்று காலை சாந்தா மார்த்தாயில் சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியில் ஊடகங்களில் பணியாற்றுவோருக்காக ஜெபிப்போம் என்ற கருத்தை குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களாக யோவான் நற்செய்தியின் 8ஆம் பிரிவிலிருந்து நாம் வாசகங்களை கேட்டு வருகிறோம் என்பதை தன் மறையுரையின் துவக்கத்தில் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த பிரிவில் இயேசுவின் அடையாளத்தை குறித்து எழும் விவாதங்கள் அவருக்கும் பரிசேயருக்கும் இடையே மிக கடினமான முறையில் நிகழ்கின்றன என்பதையும் குறிப்பிட்டார். இயேசுவின் சீடராக இருப்பது ஒன்றே ஒருவரை உண்மையில் விடுதலை செய்யும் என்பதையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஏனைய கருத்தியல்கள் உண்மை சீடரை அடையாளப்படுத்தாது என்றும் எடுத்துரைத்தார். முந்தைய நாட்களைப் போலவே புதனென்றும் திருப்பலியின் இறுதியில் ஆன்மீக அளவில் திருவிருந்தில் மக்கள் கலந்து கொள்வதற்கு உதவியாக ஒரு ஜபத்தை கூறிய பின் திருநற்கரணை ஆராதனையை சில நிமிடங்கள் மௌனமாக மேற்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறுதியில் திருநற்கரணை ஆசீரும் வழங்கினார்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 மணிக்கு நிறைவேற்றும் திருப்பலிகளில் வெவ்வேறு கருத்துக்களை வெளியிட்டு தன் திருப்பலியை துவக்குகின்றார். அவரவர் இல்லங்களில் தங்கியிருக்க வேண்டிய நிலைக்கு மக்கள் உள்ளாகியிருக்கும் சூழலில் அவர்களை ஒன்றிணைக்க உதவி வரும் ஊடக பணியாளர்களுக்கு, குறிப்பாக இந்நாட்களில் வீடுகளிலேயே தங்கியிருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி புகட்டும் முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ள ஊடக பணியாளர்களுக்கு ஜெபிப்போம் என்று இப்புதன் திருப்பலியின் துவக்கத்தில் திருத்தந்தை குறிப்பிட்டார். இதற்கு முன்னதாக மார்ச் 30 இச்சொவ்வாயன்று வீடுகளின்றி தெருக்களில் தங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டிருக்கும் மனிதருக்காக ஜெபிப்போம் என்றும், அவர்களின் நிலையை மற்றவர் உணரவும் திரு அவை அவர்களை வரவேற்கவும் ஜெபிப்போம் என்றும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். மார்ச் 29 ஞாயிறன்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருப்பலியில் தனிமையில் தவிப்போருக்காக, குறிப்பாக தனிமைப்படுத்தப்பட்டு அச்சத்தில் வாழும் முதியோருக்காக ஜெபிப்போம் என்று கூறிய திருத்தந்தை, அதற்கு முந்தைய நாள் இந்த கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தால் பசியால் வாடும் வறியோருக்காக ஜெபிப்போம் என்று கேட்டுக்கொண்டார்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சார்பாக ரோம் மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றி வரும் கர்தினால் ஆஞ்சலோ தே தொனாத்திஸ் அவர்கள் கோவிட் 19 தொற்று கிருமியால் நோயுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 30 இத்திங்களன்று காய்ச்சல் காரணமாக ரோம் நகரின் ஜெம்மெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கர்தினால் தே தொனாத்திஸ் அவர்களுக்கு கோவிட் 19 தாக்கம் உள்ளதென்று கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார் என்றும், தற்போது அவரது நிலையில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் ரோம் மறைமாவட்டம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே எத்தியோப்பியாவின் அப்போஸ்தலிக்க நிர்வாகியாக பணியாற்றிய சலேசிய சபை துறவியான ஆயர் ஆஞ்சலோ மொரேஸ்கி அவர்கள் கோவிட் 19 தாக்கத்தால் உயிரிழந்த முதல் ஆயர் என்று வத்திக்கான் செய்தி கூறுகின்றது. மேலும் கோவிட் 19 தாக்கத்தால் பெரிதும் சீர்குலைந்த இத்தாலி நாட்டில் 60க்கும் மேற்பட்ட அருள் பணியாளர்களும் துறவியரும் இறையடி சேர்ந்துள்ளனர்.
இத்தாலியிலும் உலகெங்கும் கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தால் பலியானவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோருடன் ஒருமைப்பாட்டை வெளியிட்டு மார்ச் 31 இச்சொவ்வாய் முதல் வத்திக்கான் நாட்டின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. கோவிட் 19 நோயினால் இறந்தோரின் நினைவாக இத்தாலியின் அனைத்து நகரங்களிலும் இத்தாலிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று இந்நாட்டின் அனைத்து நகர மேயர்களும் இணைந்து மார்ச் 31 எடுத்த முடிவை அடுத்து வத்திக்கான் நாடும் இந்த முடிவை ஏற்று செயல்பட்டது என்று வத்திக்கான் செய்தித்துறையின் அறிக்கை கூறுகின்றது. இத்தாலிய நகர மேயர்கள் கழகத்தின் தலைவரான பாரி மேயர் அந்தோனியோ தெக்காரோ அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று கோவிட் தொற்று கிருமியால் உயிரிழந்தோருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் இத்தாலியின் அனைத்து நகரங்களிலும் நாட்டுக்கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. இத்தாலியிலும் உலகெங்கும் இறந்தோர், அவர்களின் குடும்பத்தினர், இந்த நோயை முடிவுக்கு கொணர போராடி வருவோர் ஆகிய அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் வண்ணம் வத்திக்கான் கொடி அனைத்து கட்டடங்களிலும் அரைக்கம்பத்தில் பறக்கின்றன என்று வத்திக்கான் செய்தித்துறையின் அறிக்கை கூறுகின்றது.
ஏப்ரல் 5 சிறப்பிக்கப்படும் குருத்தோலை ஞாயிறு முதல் துவங்கும் புனித வாரத்தில் துறவியர், அருள்பணியாளர், பொதுநிலையினர் அனைவரும் கலந்து கொள்ளும் வண்ணம் தியானம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர் தெற்கு ஆசிய இயேசு சபையினர். உலகெங்கும் நிகழ்ந்து வரும் கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தை எதிர்த்து போராட இறைவனின் துணையை வேண்டி இந்த தியானத்தின் வழியாக அனைவரும் இணைந்து ஜெபிப்போம் என்று தெற்கு ஆசிய இயேசு சபை பிரிவின் தலைவர் ஜார்ஜ் பட்டேரி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். தெற்கு ஆசிய இயேசு சபை பிரிவில் பணியாற்றும் 15க்கும் மேற்பட்ட இயேசு சபையினர் வழங்கும் கருத்துக்கள் இந்த தியானத்தில் கலந்து கொள்ள பதிவு செய்துள்ளோரின் மின்னஞ்சல் வழியே ஒவ்வொரு நாள் மாலையிலும் வந்து சேரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
அன்புள்ளங்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்களின் செய்முடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.